அவருடைய ஆர்வராக அவரை வழிபாடு செய்கின்றேன். அடுத்து அந்த அமைப்பு செம்மையாக செயல்படுவதற்கு மிகச்சிறந்த நிலையிலே முதற்காரணமாக செயல்படுகின்ற நம்முடைய அன்பிற்குரிய தொண்டர் கணேசன் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் 14 ஆண்டுகளாக ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாரும் பொருட்டு செம்மையாக சைவம் பணியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் செயல்படுகின்ற அவருடைய செயல்பாட்டை வணங்குகின்றேன். மேலும் வளர வாழ்த்துகின்றேன். மனிதர்கள் இங்கே வம் என்று அழைத்து செவிகார் கேண்மின்களோ என்று சொல்லி 6 நூற்றாண்டிலே திங்களை போன்ற திருநாவுக்கரசர் வீதிகள் தோறும் தேவாரம் முழக்கம் செய்தார். அது தமிழகத்திலே இல்லை, ஆனால் பெங்களூர் திருநகரிலே நம்முடைய சீனிவாசனால் இன்று நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அவரை நான் திருநாவுக்கரசர் என்று அழைக்கலாம் என்று கருதினேன். ஆனால் இந்த நாடகத்தை பார்த்த பிறகு தடுத்தாட்கொள்ள வந்த நம்மையெல்லாம் தடுத்தாட்கொள்ள வந்த கிளவேதியராகவே அவரை நான் வழிபாடு செய்கின்றேன். நாடகம் என்று சொன்னால் நடிக்கின்றவர்கள் அந்த பொருளிலே தோய்ந்து விட வேண்டும். அவர்கள் தோய்ந்தால் பத்தாது, அதை பார்க்கின்றவர்களை உணரச் செய்ய வேண்டும். அந்த நாடகம் இந்த பெங்களூரில் தான் நடக்கின்றது. ஏன இடங்களிலே நடத்துகின்ற நாடகம் காசுக்காக நடத்துகிறார்கள். ஆனால் பெங்களூர் திருநகரிலே சைவம் தடைக்க வேண்டும், உண்மை மக்களிடத்திலே பரவ வேண்டும் என்று தான் படித்த கல்வியை மீண்டும் மக்களிடத்திலே செலுத்துமுகமாக அந்த நாடகத்தை நடத்துகிறார்கள். காலை அமர்வு நிறைவுறுகிற பொழுது நம்முடைய கோபால் அப்பப்போ வந்து அவர் அந்த இணைப்பு செய்தியை சொல்லுகிற பொழுது மிகுந்த இளைஞராக தென்படுகிறார். மிகச்சிறந்த தொண்டர் கோபால். அவர் சிறிது நேரம் கழித்து கூட சாப்பிடலாம், மாலையும் சாப்பிடலாம் என்று சொன்னார். ஏனென்றால் இதுபோல ஒரு நிகழ்ச்சி பெங்களூரிலே இன்றுதான் நடக்கும், வேறு எங்கும் இல்லை என்று சொன்னார். அது உண்மைதான், தமிழகத்திலேயும் கூட இதுபோல இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இந்த சபை இந்த நிகழ்ச்சி நடத்திக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பர் பெருமக்களே, கணேசன் அவர்கள், சீனிவாசன் ஆசிரியர் ஆரூரன் அவர்கள், கோபால் இன்னும் பெயர் தெரியாமல் தங்களை இந்த பணியில் ஈடுபடுத்திக் கொண்ட ஆண்ட அரசு உளவார தொண்டர்கள் அத்துணை பேரது திருவடிகளையும் என் சிறப்பில் வைத்து மண் மொழி மெய்களின் ஆதரவு வழங்குகின்றேன். அன்பு பெருமக்களே, சைவத்திலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று 4 நெறிகள் உள்ளன. இந்த 4 நெறிகளின் வழியாகத்தான் இறைவனுடைய திருவடியை நாம் எளிமையாக பெற முடியும். அதை நெய்கண்ட சாஸ்திரங்கள் மிக செம்மையாக சொல்லுகின்றன. சரியை கிரியா யோகம் இதுதான் இறைவனுடைய திருவடியை அடை வைக்கின்ற வழிகள். இதை தில்லைவாழ் அந்தனர் புராணத்திலே மிக அருமையாக சேக்கிழார் பெருமான் பதிவு செய்வார். ஞானமே முதலாக அவை நான்கினையும் நவையற தெரிந்து வாழ்வார் என்றதிலே வருகிற தொடர். ஆக ஞானம் முதலாக 4 என்று சொல்லுகிற பொழுது சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுகின்ற 4 நெறிகளையும் அங்கே பதிவு செய்வதாக கவிமணி ஐயா அவர்கள் உரையிடுவார். ஏன் சரியை சொல்லாமல் ஞானத்தை சுட்டினார் என்று பார்த்தால், எப்பொழுதுமே பழம் விரும்புகிறவர்கள் மலரையோ அரும்பையோ காயையோ சொல்ல மாட்டார்கள், கனியை சொல்லுவார்கள். விரும்பும் சரி முதல் ஞானம் வரை அரும்பு மலர் காய் கனி என்றோ பராபரமே என்று சொல்லுவார் தாய்மான சுவாமிகள். அந்த வகையிலே ஆண்ட அரசு உளவார திருப்பணி குழுவினர்கள் ஒவ்வொரு நிலைக்கும் 10 ஆண்டுகள் என்று சொல்லி 40 ஆண்டுகள் அதன் பணியை இடையறா எப்பொழுதுமே தலைப்பை கொடுத்து பேச வைப்பார்கள். ஆனால் அதுபோல தலைப்பிலே நின்று பேசுகின்ற தகுதி எனக்கு இல்லை என்று கருதித்தான் இந்த தொண்டர்கள் எந்த தலைப்பும் கொடுக்காமல் சிறப்பு சொற்பொழிவு என்று வைத்துவிட்டார். ஆம், தலைப்பில் நின்று பேசுவது ஒரு பெரிய வேலை. ஆனால் சிறப்பு என்பதை அதை பற்றி பேசுவது என்று நான் எண்ணி பார்த்தேன். தெய்வ புலவர் வள்ளுவர் சொல்லுவார், இந்த பிறப்பாகிய பேதமை நீங்க வேண்டும் என்று சொன்னால் சிறப்பாகிய செம்பொருளை காண வேண்டும். எனவே இந்த சபை என்னை சிறப்பாகிய செம்பொருளை அடைவிக்கின்ற ஞான நூலை பற்றி பேச சொல்லி இருக்கிறது என்று நான் அந்த தலைப்புக்கு பொருள் செய்தேன். சிறப்பாகிய செம்பொருளை பற்றி மிக தெளிவாக சொல்லுகின்ற புராணங்கள் என்று தமிழகத்திலே பல வகையான புராணங்களை சொல்லுகிறார்கள். அதிலே சைவ புராணம் என்று பார்த்தால் மிக குறைந்ததுதான் 15 புராணங்களிலே. கூர்ம புராணம் முதலாக 12 புராணங்களையும் பட்டியலிடுவார்கள். அந்த புராணம் எல்லாம் உண்மையான புராணம் இல்லை என்று எழுதுவார் திருவிக்கா அவர்கள். புராணம் என்று சொன்னால் பழமை என்று பொருள், கதை என்று பொருள், வரலாறு என்று பொருள், உள்ளதை உள்ளவாறு உரைக்கின்ற ஹிஸ்டரி என்று பொருள். இப்ப இறைவனுக்கு புராணன் என்று பெயர், புராணா ஒற்றி என்று திருமுறை ஆசிரியர் சொல்லுவார். ஆனா 18 புராணங்கள்ல பார்த்தீங்கன்னா தலைவனது செயல்களை புனைந்துரையாக கற்பனையாக பல நிலைகளிலே பாடியிருப்பார்கள். தமிழகத்திலே புராணம் என்று முதன் முதலில் தோன்றியது எது என்று சொன்னால் திருவாசகத்திலே வருகின்ற சிவபுராணம் தான். பெருமானை பற்றி முழுமையாக சொல்லுகின்ற புராணம் அந்த திருவாசகத்தினுடைய தலைப்புகளுக்கு கீழே ஒவ்வொரு பதிகத்தினுடைய விழுமிய சொல்லாக போட்டிருப்பார்கள். அதிலே சிவபுராணத்திற்கு கீழே ஒன்று பதிக்கப்பட்டிருக்கும், சிவனது அனாதி முறைமையை உரைத்தது. அப்ப சிவனது அனாதி முறைமையை உரைத்த ஒரு அற்புத புராணம் எது என்று சொன்னால் மணிவாசக பெருமானருடைய சிவபுராணம் தான். எனவே சிவபுராணத்தை நீங்கள் திறந்தோறும் ஓதினால் 12 திருமுறைகளையும் ஓதிய பயனை நாம் அதிலே உணர முடியும். 12 திருமுறைகளினுடைய ஒட்டுமொத்த ஒரு உருவம் எது என்று கேட்டால் மணிவாசக பெருமானருடைய சிவபுராணம் தான். அந்த சிவபுராணத்திலே இறைவனுடைய அருளிப்பாடுகளையும் ஆன்மாக்களுக்கு அவன் இறங்கி வருகின்ற எடுத்துக்கொண்ட கோலங்களையும் மிக செம்மையாக சொல்லி இந்த ஆன்மா எப்படி பிறவிப்பணியிலே இருந்து மீண்டுவாரா வழியை உணர முடியும் என்பதை தெளிவாக சொல்வதுதான் நம்முடைய சிவபுராணம். அந்த சிவபுராணத்திற்கு அடுத்தது தமிழகம். ஏன் உலகத்திலேயே எந்த புனைந்துரையும் எந்த கற்பனை கதையும் எந்த ஒரு இயற்கை நிலைகளும் இல்லாத ஒரு வர்ணனையில் சிவபெருமானை பற்றியே முழுமையாக பாடிய ஒரே ஒரு நூல் திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணம் ஒன்றுதான் என்கின்ற கருத்தை நம்முடைய திருவிக்கா அவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்வார். எனவே அன்பர் பெருமக்களே, பெரிய புராணம் ஒன்றுதான் அறியாமையிலே கிடக்கின்ற ஆன்மாக்களை அறியாமையை உணரச் செய்து மெய்ப்பொருளாகிய சிவபெருமானுடைய திருவடியை எளிதாக பற்றிக்கொண்டு பேரானந்த பெருவாழ்வை அடைகின்ற வழியை வாழ்ந்தவர்களை நமக்கு காட்டுகின்ற ஒரு ஞான பெட்டகம் திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணம். அந்த புராணத்தை பற்றி எழுத வந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், இங்கு இதன் நாமம் கூறி இவ்வுலகத்து முன்னால் மாக்கள் தங்கிருள் இரண்டில் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புறையிருளை நீக்கும் செங்கதிரவன் போல் திருத்தொண்டர் புராணம் என்று பாடுவார். உலகத்திலே இருக்கின்ற இருளை நீக்க வல்லது வெளியிலே இருக்கின்ற சூரியன், திருநாவுக்கரசர் பல்லக விளக்கது பலரும் காண்பது என்று சொல்லுவார். அந்த கதிரவனைப் போல ஆன்மாக்களது உள்ளத்திலே இருக்கின்ற அறியாமையாக இருளை நீக்க வல்ல ஒரே ஒரு புராணம் இந்த பெரிய புராணம் தான் என்று சொல்லுவார். இந்த பெரிய புராணத்திலே மிகச்சிறந்த செய்தி என்ன என்று சொன்னால் இந்த உயிரை பிடித்திருக்கின்ற அறியாமையை தெளிவாக பதிவு செய்கிறார். எப்படி தடை செய்யும்? இது போல விழா நடக்கிறது, அங்கே சென்று நன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று பார்க்கிற பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாமல் ஏதாவது தடை இருக்கு. அப்பொழுதுதான் உறவினர் வருவார்கள், அப்பொழுதுதான் யாராவது உடம்பு சரியில்லாம போயிடும், அப்பொழுதுதான் நமக்கு முடியாமல் போகும். அதையும் தாண்டி வண்டி எடுத்து வரும் ஏதாவது வரை தாக்கத்தால் ஒரு சின்ன விபத்து நடந்தோம், அப்படியும் தாண்டி இங்க வந்தா உள்ள வந்து தூங்கிட்டு இருப்போம். இதுதான் நடக்கும். இது எதனுடைய செயல்பாடு? ஆணவத்தினுடைய செயல்பாடு, வேற ஒன்றும் குறையில்லை. இந்த ஆணவம் இறைவனுடைய திருவடியை சேரவிட்டாமல் உயிரினோடு என்றும் சார்ந்து இறைவனுக்கும் உயிருக்கும் நடுவிலே நின்று தன்னுடைய சக்திகளை பல வகையாக பொங்க செய்து உயிரை நன்மை அடைய முடியாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. இதை எழுதுகிறார் சேக்கிழார் பெருமான். சார்ந்து நின்ற பொங்கிய இருள் என்று சொன்னார். பல முறை வகுப்புல கேட்டிருப்பீங்க, இருள் என்று எதை குறிக்கும்னு கேட்டா ஆணவத்தை குறிக்கும். இங்கு விளக்கை ஏற்றி இருக்கிறார்கள், அது ஒளி. ஒளி எதை குறிக்கும்? ஞானத்தை குறிக்கும். ஞானம் என்பது என்ன? அறிவு. விளக்கு என்பது என்ன? ஞானத்தின் குறியீடு. அஞ்ஞானத்தின் குறியீடு என்ன? ஆணவமாகி இருட்டு. அப்ப ஞானத்தின் குறியீடுதான் விளக்கு. இந்த விளக்கை யார் ஏற்றுகிறார்களோ அவர்களது திருப்பெயரை சொன்னாலே ஞானம் கிடைக்கும் என்று அருள்கிறார் திருநாவுக்கரசு விருந்தகை. விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்நெறி ஞானமாகும். அப்ப உண்மையான மெய்நெறி ஞான குறியீடு விளக்கை ஏற்றுவது. அந்த உரையில அஞ்ஞானத்தின் குறியீடாக இருப்பது இருள். ஆணவத்தில் சொல்லுவார்கள், இருள் என்ன செய்யும்? தன்னை காட்டும், ஆனால் தனக்குள்ளே இருக்கின்ற பொருளை காட்டாது. ஆணவம் என்ன செய்யும்? தன்னையும் காட்டாது, தனக்குள் இருக்கும் பொருளையும் காட்டாது. அப்ப அன்பர்களே, இந்த ஆணவத்தை நீக்குவதற்கு உலகத்திலே என்ன வழி இருக்கிறது? எந்த வழியுமே இல்லையா என்று சொன்னால், பெரிய புராணத்தை படித்தால், கேட்டால், ஓதினால் அந்த உள்ளத்திலே இருக்கின்ற அறியாமையாக இருளை முழுமையாக நீக்கும் என்று அந்த பாடலிலே சொன்னார். எனவே அன்பு பெருமக்களே, வாரந்தோறும் நீங்கள் பெரிய புராணத்தை கேட்க வருவது என்பது நீங்கள் செய்கின்ற தவ வாழ்க்கை. தவம் என்று சொன்னால் எங்கேயோ மலையிலே போய் குடும்பத்தை விட்டு மனைவி மக்களை விட்டு ருத்ராட்சம் அணிந்து காவியுடை தரித்துக் கொண்டு இருப்பது அல்ல. நல்ல மனைவி, நல்ல மக்கள், அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்று அப்பா அம்மா மாமா அத்தை எல்லாத்தையும் வீட்டுல போற வச்சு அவர்களுக்கு சோறு போட்டு அதில இன்பம் கண்டு பெரிய புராண வகுப்பிட்டு போவதுதான் தவம். இப்ப தவம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிற எல்லாரும் உணவில்லாத இருக்கிறது தவம் நினைச்சிருக்கிறோம், குடும்பத்தை விட்டுறது தவம் நினைச்சுக்கிறோம், அல்லது ஓடி போய் இருக்கிறது தவம் நினைச்சுக்கிறோம். தவம் என்பதற்கு என்ன என்று கேட்டா சேக்கிழார் சொல்லுகிறார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தடுத்தாட்கொண்ட உடனே அருள்துறையில போய் தவத்துறையிலே போய் கேட்கிறார், சாமி புலன் ஒன்றும்படி தவ நெறி தந்தருள். இது சேக்கிழார் பதிவு செய்கிற இடம். புலன் ஒன்றும்படி தவ நெறி தந்தருள். அப்ப தவநெறியாவது என்ன? ஐம்புலன்கள் அதனதன் அறிவு வழியே செல்லாமல் தன்னுடைய உள்ளத்திலே ஒடுக்கி இருக்கின்ற நிலைக்குத்தான் தவம். இதைத்தான் ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணமுகள் மூன்றும் திருந்து சாத்திகமேயாக இந்த கண் காது மூக்கு வாய் உடம்பு இந்த வழிய அறிவு செல்லாம பெருமானை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்துக்கு தான் தவம் என்று பெயர். இப்ப பெரியவரான வகுப்புல உட்கார்ந்தான்னா என்ன செய்யும்? நம்ம கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் திருவருளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும். எனக்கு முன்னால திருக்கோளை நம்முடைய தொண்டர் மிக சிறப்பா பாடினார். அதுல ஒரு பாட்டு நான்முகனை பார்த்து வேகமா கேட்கிறார், ஏம்பா உன்னை பாடாத வாய், காணாத கண்ணு, தொழாத கை, எனக்கேயா படைச்சல், கர்த்தருடைய திருக்கோயிலை வரவருவதற்கென்றே கால்கள் என்றெல்லாம் இறைவன் படைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அன்பு பெருமக்களே, புலன் ஒன்றும்படி தவநிலை தந்தருள் என்று சுந்தரர் பெருமான் திரு தவத்துறையிலே கேட்டதுதான். பெரிய புராணத்தை கேட்பதும் பெரிய புராணம் பாடம் சொன்னால் பாடம் சொல்லுவதும் கேட்பதும் இன்னும் கூட மேல சொல்லுகிறேன், தூங்கினாலும் கூட பெரிய புராணம் வகுப்பு நடக்கிற இடத்துலதான் தூங்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காத்தின் வழியா பெரிய புராண செய்தி மூக்கு வழியா உள்ள போய் உள்ளத்தை எல்லாம் தூய்மை பண்ணி அடுத்த வகுப்புலையாவது செம்மையா கொண்டு பாடம் கேட்கிறதும் நம்மை தயார் செய்யும். ஆமா, துஞ்சலும் துஞ்சலில்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைஞ்சோ, துஞ்சலும் துஞ்சலில்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைஞ்சோ, அப்படி நெஞ்சகம் நைந்து நினைவதற்குத்தான் இந்த பெரிய புராணம் நமக்கு துணை செய்கிறது. அதைத்தான் அவையடக்கத்திலே தெய்வம் சேர்க்கிறார் பெருமான். சார்ந்து நின்ற தூண்டிய இருளை ஏனை குறையிருளை நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்று அருளி செய்திருந்தார். அடுத்த அன்பு பெருமக்களே, இந்த புராணத்திலே எனக்கு மிகவும் ஆழமாகப்பட்ட செய்திகளை மட்டும் காலத்துக்கு தக்கவாறு உங்களிடத்திலே சொல்லலாம் என்று கருதுகிறேன். இந்த அரங்கிலே பல வகையான நுண்மான் நுழைவுளத்தை எல்லாம் எடுத்து பேசியிருந்தார் நம்முடைய இன்று பிறந்த நம்ம ஆறு நாசிரியர். இன்னைக்கு அவருக்கு ஒரு வயது ஆயிடுச்சு, ஒரு நாள் இன்னைக்குதான். ஆரூர் என்கிற பெயர்ல பல வகையில பேச்சு அவரை நான் கேட்டிருக்கிறேன். நான் தான் இன்னும் அவர் பேச்ச கேட்காம இருக்கிற பேச்சையும் கேட்கறதில்லை. ஆக அதுல என்னுடைய உள்ளத்திலே தோய்ந்த சில கருத்துக்களை மட்டும் நான் சொல்கிறேன். பெரிய புராணத்திலே மிகச்சிறந்த ஒரு நிலை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தென்திசைக்கு வந்ததுதான். அவர் தென்திசைக்கு வாராது இருந்திருந்தா திருத்தொண்டர் தொகை நமக்கு கிடைத்திருக்காது, திருத்தொண்டர் மாபுராணம் கிடைத்திருக்காது. அப்படி அவர் தென்திசைக்கு வந்த பொழுது இரண்டு காரணத்தை சேர்க்கிறார், பதிவு செய்கிறார். ஒன்று மா தவம் செய்த தென்திசை, மற்றொன்று தீரில்லா திருத்தொண்டர் தொகை தர வந்தார். இதை நாம் நன்கு உணர்ந்து கொள்கிறோம். கைலாயம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, கைலாயத்திலே காமம் இல்லை, காம தகனம் நடந்த இடம் திருக்கைலாயம். திருக்கைலாயத்தில் போய் கமலினி குட்டையோ பரவியார் குட்டையோ வேறு சிந்தனையோடு திருக்கண் நோக்கம் செலுத்துகின்றவர்கள் கைலை பக்கமே போக முடியாது. எனவே அவர் கமலினி அனந்தினி என்று இரண்டு பேரையும் பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாதவம் செய்த தென்னிசை வாழ்ந்திட தீரிலா திருத்தொண்டர் தொகை தர போதுவார், மாதர் மேல் மனம் போக்கினார், காதல் மாதரும் காட்சியில் நன்னினார். இதான் பாட்டு. அப்ப திருத்தொண்டர் தொகை நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற அறியாமையாகிய தீதை இல்லையாக செய்கின்ற பேர் ஆற்றல் பொருந்திய மகா மந்திரம்தான் அந்த திருத்தொண்ட தொகை. அதை பாடினாலே நம்முடைய குற்றம் முழுமையாக நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து உலகலாம் என்று இறைவன் அடியெடுத்துக் கொடுத்திருக்கிறார். அந்த வரலாறு உங்களுக்கு ஆசை நன்றாக சொல்லியிருப்பார். உலகலாம் என்று அடியெடுத்துக் கொடுத்தாலும் இறைவனே அடியெடுத்துக் கொடுத்தாலும் விநாயகர் வணக்கத்தை பாடியிருக்கிறார் தெய்வம் சேர்க்கலாம். மிக நல்ல பாட்டுங்க. எடுக்கும் மாக்கதை இன்பமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட. அதுல ஒரே ஒரு சொல் போட்டார் சேர்க்கலார், எடுக்கும் மாக்கதை. மாக்கதை என்று சொன்னால் பெரிய புராணம், எடுக்கும் என்று சொன்னால் மிகச்சிறந்த உரை. பிறவிக்குழியிலே ஆழங்கால் பட்ட ஆன்மாக்களை இம்மாபுராணம் மேலே எடுத்தலால் எடுக்கும் மாக்கதை என்றார் என்று அவர் குறை பண்ணுவார். அப்போ அருணகிரிநாதருடைய வாக்குப்படி பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை இப்பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிபட்டவன் முருகப்பெருவான். பிரபஞ்சம் என்பது மிகப்பெரிய சேரை, அதிலே இருந்து நாம் மேலே ஏற வேண்டும் என்று சொன்னால் எந்த வழிபாட்டாலும் முடியாது. இப்பெரிய புராணத்தை படித்தால் அதிலே இருந்து மேலே ஏறலாம். இப்பெரிய புராணம் பிறவிக்குடியிலே இருந்து மேலே ஏற்றும் என்பதால் எடுக்கும் மாக்கதை என்று முதல்வர்கள். சிவபெருமானுக்கு உருவம் கிடையாது, அருவம் கிடையாது, ஆனாலும் நமக்காக உருவம் எடுக்கிறார். மூன்று வகையான நிலைகளிலே உருவம் தாகி வருகிறார். உருவம், அருவுருவம், உருவாருவம் என்று இந்த மூன்று உருவம் எதற்காக அவர் எடுத்தார் கேட்டா, நம்முடைய கருமேனி கழிக்க வந்த திருமேனிதான் அவருடைய திருவுருவம் என்பது சாத்திரம். நமக்கு இருக்கிறதெல்லாம் கருமேனி, பெருமானுக்கு இருக்கிறது திருமேனி. இந்த கருமேனி கழிவதற்காக அவர் திருமேனி கொண்டு வந்தார். நம்முடைய கோபால் சொன்னார், இங்கதான் காவிரி வருகிறது, கூடல்ல எல்லாம் கூடுகிறது, அவங்களும் காவிரி தண்ணி குடிக்கிறாங்க, நாங்களும் குடிக்கிறோம், உங்களுக்கு கொடுக்கிறோம்னா கொடுக்கிறது நீங்க தான், சங்கம் கூடல் திருநனானா அது வளரக்கூடாது. அடியார் அடிவணங்கும் திருநனாவே என்று எங்கள் ஞானகம் இந்த பெருமான் சொன்னார். அதை காட்டியதுதான் ஆண்ட அரசு உளவார திருக்கூட்டம். அறிவாண்மை நாயன்மார்களது விழாவிலே ஞான சம்பந்தர் நாடகம் போட்டார்கள். உள்ளபடியே பார்த்தவர்களுக்கு தெரியும் திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளிய உண்மை காட்சி என்று எல்லோரும் கண்டார்கள். எனவே கூடல் நகரம், அடியார்கள் சங்கமம், திருவாணி கூடல் பெருமான் தான். எனவே நீங்கள் கூடுவதற்கு அங்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் திருவடிகளை பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இறைவனுக்கு ஓருருவம் ஒன்றுமில்லாத ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொண்டாமோ என்பார் மணிவாசகர். அதுல பல்வேறு பெயர் இருந்தாலும் மிகச்சிறந்த பெயர் எடுத்து சுமப்பான் என்பது ஒரு பெயர். சௌருமானுக்கு இருக்கின்ற பெயர்கள்ல எடுத்து சுமப்பான் என்று ஒரு நல்ல பெயர். எடுத்து சுமப்பான் என்று சொன்னால் நம்முடைய வினைகளை எல்லாம் பெருமான் வாங்கிக் கொண்டு நன்மை அவருக்கு அருள்வார். இறைவனுக்கு பத்து நாள் திருவிழா நடத்துவார்கள். அதற்கு வடமொழியிலே பிரம்மோற்சவம் என்று சொல்லுவார்கள். அந்த பிரம்மோற்சவத்திலே கடைசி நாள்ல பாத்தீங்கன்னா சிவபெருமான் பிச்சாளனர் வேடமாக அவர் திருவீதி வருவார். பிச்சாளனார் திருவேடமாக திருவீதி வருவார் என்று சொன்னா அவர் ஏதோ சாப்பாட்டுக்கு இல்லாதவர், பிச்சை எடுக்கிறவர் என்று நாம் பொருள் பண்ணக்கூடாது. நாம் அப்படித்தான் நினைத்துக் கொள்கிறோம். ஜோதிட நூல்கள் எல்லாம் ஏதேனும் நட்சத்திரங்களை சொல்லி இந்த நட்சத்திரத்துல அவர் வந்ததுனாலதான் அவர் பிச்சை எடுத்தார் என்றெல்லாம் பாட்டு சொல்லுவார்கள். அவர் பிச்சை எடுத்தது எதற்காக என்று கேட்டா, ஆன்மாக்களது வினைகளை அவர் பிச்சை எடுத்தார். நாம் செய்த எல்லா தீமைகளையும் எல்லா வினைகளையும் அவர் வாங்கிக் கொண்டால்தான் நாம் அருளை பெற முடியும். அதனால் அவருக்கு எடுத்து சுமப்பான் என்று சாஸ்திர நூல்களிலே சொல்லப்படும். அந்த எடுத்து சுமப்பானுடைய திருவருளை பெறுவதற்கு உயிரை தயார் செய்கின்ற புராணம் தான் இப்புராணம். எனவே எடுக்கும் மாக்கதை என்றார் என்று அதற்கு கவிமணியார்கள் மிகச்சிறந்த உரைப்பார்கள். எனவே அன்பு பெருமக்களே, இந்த மாதவன் செய்த தீதிலா திருத்தொண்ட தொகை தர அவர் மலர் இரண்டு பேர் எடுத்து வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது உடனே சுந்தரர் பார்த்து அவர் ஆணை பிறப்பிக்கிறார். அப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். அடியார்கள் மக்களாகிய நாம் தினந்தோறும் இறைவனிடத்திலே விண்ணப்பம் செய்கின்ற நிலை. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மட்டும் தடுத்தாட்கொள்ள வேண்டிய நிலை ஒரு நேரத்தில் தான் வந்தது. நமக்கு செகண்ட் பை செகண்ட் இறைவன் தடுத்தாட்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இன்றைய காலச்சக்கரத்தில் நாம் கெட்டு போவதற்கும் தவறி போவதற்கும் வழிமாறி போவதற்கும் எத்தனையோ வழிகள் நமக்கு கிடக்கின்றன. அந்த வழிகளை பட்டியலிட முடியாது. அதிலே இருந்து தப்பித்த பெரும் கூட்டம் தான் இன்று இங்கே முருகன் புகழ்வார கூட்டமாக ஆண்ட அரசு திருக்கூட்டமாக இங்கு அமைந்திருக்கிறது. ஆக அவர் இறைவனிடத்திலே விண்ணப்பம் செய்கிறார். கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கின. அதுவரைக்கும் அவர் கலக்கமே இல்லை. எப்பொழுது கலக்கம் வந்தது என்று சொன்னால் இறைவனை விட்டு பிரிகிறோம் என்கின்ற சிந்தனை வந்த உடனே அவருக்கு கலக்கம் வந்தது. கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கின. மையல் மாருடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டு அருள் செய். சாமிக்கு எத்தனை வேலை கொடுக்கிறார் பாருங்க. இவர் ஒரே வேலை கொடுத்தார். நீ திருத்தொண்டர் தொகுதருவதற்காக நீ கீழே ஒப்பாண்டார். நம்ம அடியார் வேலை வாங்க விடுவாரா? நாலு வேலை கொடுக்கிறார். எனக்கு கீழே போறதை பத்தி ஒண்ணும் கவலை இல்லை சாமி. அங்க ஏதேனும் தடமாறி போய்விட்டார். நீ முதல்ல தடமாறி போகிற வேகத்துல நீ தடுக்கணுங்கிறார். யாரையுமே வேகமா போகிற போது தடுக்கிறதுக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப வேகமா தடமாறி ஒருத்தர் போய்கொண்டிருந்தா இறைவன் வழியில நின்னா, எப்பா இந்த தடம் தவறு, நீ போகாத. நீ யாரையா எனக்கு சொல்றன்னா? ஆமா, வழி நின்று நின் அருளார் அமுது ஊட்ட மறுத்தனே. திருவாசகம் வழி நின்றார். எப்படி வழி நின்றார்? கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவன். ஆமா, அவர் நம்ம விட்டா நம்மளை தாங்கிறத யாரும் கிடையாது. அதனால நீச்சல் விண்ணப்பத்தில் சொல்லுகிறார், பெருமானே விடிலோ கடுமே மற்ற அடியேற்றனை தாங்குனர் இல்லை. விடிலோ கடுவே, அது எப்ப விட்டாரோ அப்பவே நாம் கெட்டு போய்விடுவோம். ஆக ஒரே வேலை சுவாமி கொடுத்தார், அவர் நான்கு வேலை வாங்கினார். அடியார்கள் என்ன கேட்கிறார்களோ அதை உடனே கொடுக்கிறதா சுவாமிக்கு வேலை. அதை முதல் திருப்பதிகத்தில் பதிவு செய்கிறார் நம்முடைய சத்குருநாதன் அவர்கள். மிகச்சிறந்த முறையில் அந்த பாட்டை பாடினார். அன்பு பெருமக்களே, ஓதுவார்கள் பாடுகிற பொழுது கேட்போரையும் முருகன் செய்ய வேண்டும், பாடுகிற அவரும் முருகன் செய்ய வேண்டும். இந்த இரண்டு காட்சியும் சத்குருநாதன் இன்று நாடகமாக காட்டினார். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் என்று சொல்லிய பொழுது மலைவாரும் இடைவெளியில் நாம் கண்டோம். தொண்டர்களையும் பார்த்தோம். என்ன அழகு! வழிபாட்டில் மிகச்சிறந்த பயன் எது என்று கேட்டால், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லுதல் தான். அதை ஓதுவாரையும் பார்த்தோம், கேட்போரையும் பார்த்தோம். அந்த பாடல் ஒன்று பாடுவார், மழுவாழ்வலன் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே. எவ்வளவு உரிமை பாருங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு பாடுற, பல நாளும் நாயே மனத்து உன்னை நினைப்பு இன்றி பேயாய் தெரிந்து எய்தே. பல நாளும் நாயே மனத்து உன்னை நினைப்பு இன்றி பேயாய் தெரிந்து எய்தே. எய்தே உரையின தெரியுமா? எய்தே சொல்லுகிறார். இந்த கேஸ் வச்சு அந்த சமைக்கிற கேஸ்ல ஒரு சின்ன வளையம் இருக்கும், அதை சுருக்கிறது நீட்டுறது எல்லாம் மிக சிறந்த கதையை சொன்னான். அது மாதிரி சொன்னா தான் கொஞ்சம் பெண்களுக்கு விடம் இல்லையா? அது எப்படி எல்லாம் அந்த மனம் சிரமப்படுகிறது, எப்படி இயல்பு நிலை வரும் என்கிறத மிக தெளிவா உதாரணம் சொன்னார். அது மாதிரி அன்பர்களே, பல நாள் இறைவனுடைய திருநம்ப இல்லாத பொழுது நான் பேயாய் திருந்திகிட்டேன். அப்ப இறைவனுக்கு நாம் யாராருக்கோ ஆளாயிருக்கிறோம், மனைவிக்கு சில நாள் ஆளாயிருக்கிறோம், தாய் தந்தையருக்கு ஆளாயிருக்கிறோம், குழந்தைகளுடைய பற்றுக்கு ஆளாயிருக்கிறோம், செல்வத்துக்கு ஆளாயிருக்கிறோம், நிலவுலங்களுக்கு ஆளாயிருக்கிறோம், இதை விட பொருளாதாரத்துக்கு ஆளாயிருக்கிறோம். பொருளாதாரத்தை தேடுவது ஒன்றும் பெருசில்லை, அந்த பொருளாதாரத்தோட கொஞ்சம் அருளாதாரத்தையும் தேட முயலணுமே. அது பெங்களூர் திருநகரில் நடக்கிறதா எனக்கு பெரிய முயல். காலையிலிருந்து நான் வாய் பேச முடியாம அமைந்து கொண்டிருக்கிறேன். ஆம் ஆதாரமிலே முருகா நின் அருளை பெறவே ஆதாரமிலே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே. அவர் கொஞ்சம் நினைச்சார்னா இந்த பொருளாதார பேசிக்கல அருளாதாரத்தை தேடணும். அதனால நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்கலாம் என்று சொல்லாம இப்பவே இன்னைக்கு ஆளாருங்க என்று சொன்னார் ஞான சம்பந்த பெருமான். மிக தெளிவா சொல்லுகிறார், எல்லாருக்கும் தெரிந்த பாட்டுதான். நாளாய போகாமி நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாகி அன்பு செய்வோம், மட நெஞ்சே நாளாய போகாமி அன்பு செய்வோம் என்று அந்த ஆளானந்தத்தில் சொல்லுகிறார். அப்ப நம்ம சுவாமிக்கு எப்படி ஆளாக வேண்டும் என்று பார்க்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இங்க சுந்தரர் சொல்லுகிறார், வெண்ணெய் நல்லூர் ஆயா உனக்கு ஆளாய் பெறராக அருள் பெற்றேன். அப்ப தொழுவார்க்கு எளியாய் போற்று என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி இவர் சொல்லுகிறார், கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கின மையல் மானுடமாய் மயங்கும் வழி. இயல்பாகவே இந்த ஆன்மா உலகியல் மீது மயக்கும். ஐயனே தடுத்து ஆண்டு அருள் செய், இந்த நாலு காரியம் பெருமானிடத்தில் வாங்குகிறார். அப்ப இறைவனுக்கு எவ்வளவு வேலை நினைச்சு பாருங்க. அப்படி நடந்ததா என்றா அதுக்கு நான் உரை சொல்ல வேண்டியதில்லை. காலையிலேயே அந்த காட்சியை நாம் இன்று நாடகமாக பார்த்தோம். அது என் உள்ளே உள்ளத்தை மிக அருமையாக தைத்தது. மிகச்சிறந்த ஒரு நாடகம். அதனாலதான் அவருக்கு ஆரூரன் நான் பேருங்க. என்னுடைய கருத்து அவன் மதன் முரளிங்கிறது கேட்கற கொஞ்சம் அனாச்சாரமா இருக்குது. ஆரூரன் என்பது அற்புதமான திருப்பேர். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று அவரே பாட்டார். என்ன அற்புதம் பாட்டு! அந்த சொல்ல சொன்னாலே ரொம்ப மன மகிழ்ச்சியாகவும் உருக்கமாகவும் இருக்கும். ஆரூரா 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 என்று என்றே அலறானில்லே என்கிறார். அந்த மீளா அடிமை பாட்டில் நம்முடைய ஐயா காலையில் பாடினாரே, வாழாதிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போறீரே என்று. அப்ப அன்பர்களே, அங்க மையல் மானுடமாய் மயங்கும்படி ஐயனே தடுத்து ஆண்டு அருள் செய் என்ற பொழுது இவர் தடுத்தாட்கொண்டார். இப்போ இறைவனுக்கு சத்து என்று பெயர். நாம ஜீரோ ஒன்னு வேலைக்கார மாட்டோம். இறைவன் தானே அறிகிறவன் என்று பொருள். நாமல்ல அறிவித்தால் அறியும். இந்த மரம் இருக்கிறதே அறிவித்தாலும் அறியாதது. இந்த மூன்று பொருள் தான் முக்கியம். அறிவித்தால் அறிவது, அறிவித்தாலும் அறியாதது, தானே அறிவது. இதை இறை உயிர் தலை என்று சொல்லுவார். பதி பசு பாதம் என்று சொல்லுவார். இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்பியார் ஒரு பெருமான் இரண்டு நிலைகள்ல வளர்ந்தார். ஒன்று வேத முறைப்படி பிராமணனுக்கு தக்கவாறு அந்தனனுக்கு தக்கவாறு வளர்ந்தார். இன்னொன்று அரச குடும்பத்திலே வந்தார். வைதிக திருவும் அரச திருவும் ரெண்டு சேர்ந்து ஒரு மணமகனா வந்தார்னு சேக்கிழார் பெருமான் மிக அருமையா பாடுவார். வந்த பிறகு அவருடைய திருக்கல்யாணம் எப்படி நடந்தது என்பதை நூல்ல பார்த்தேன். மையல் மானுடமாய் மயங்கும்படி ஐயனே தடுத்து ஆண்டு அருள் செய் அருள் செய் அருள் செய் என்று இறைவனிடத்திலே வேண்டுவதாக அந்த பாடல் நமக்காகவே அருளியதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்த அன்பர் பெருமக்களே, சேக்கிழா பெருமான் யாரை பார்த்தாலும் அடியாராக பார்க்கின்ற ஒரு பாங்கைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். எப்பொழுதுமே அடியார் வேடத்துக்கு தான் மிகச்சிறப்பு. மெய்கண்ட சாஸ்திரத்தில் 8 நூல்களை அருளியவர் உமாபதி சிவாச்சாரியார். அந்த 8 நூல்களில் மிகச்சிறந்ததாக போற்றப்படுகிற அந்த நூல்களில் நெஞ்சுவிடு தூது என்று ஒரு அருமையான நூல் இருக்கிறது. அந்த நெஞ்சுவிடு தூதிலே அவர் தன் குருநாதரை பார்த்த உடனே அவர் அருளி செய்த திறங்களை எல்லாம் அதிலே பதிவு செய்கிறார். குருநாதன் வந்தார், எல்லோரும் போய் அவரை வணங்கினார்கள். எல்லோரும் வணங்குவதை பார்த்து நானும் வணங்கினேன் என்று பாடுகிறார். இது நம்ம நிலைமை. உமாபதி சிவாச்சாரியார் தில்லையில இறங்கி அம்பலக்கூத்துக்கு தினந்தோறும் பெருமானுடைய திருமேனி தொட்டு பூஜை பண்ணுகின்ற ஒரு பெருமையை பெற்றவர். அவ்வளவு பெரியவர் சொல்லுகிறார், எல்லாரும் போய் குருநாதர் கும்பிட்டார்கள், நானும் போய் கும்பிட்டேன். வானோன் பவனி மரக்கண்டு ஏனோரும் ஏத்துதல் கண்டு யானும் ஏத்தினே குருநாதன் மறையான சம்பந்தன் என்னை பார்த்தான் நினைவு வேறாக்கினான் பஞ்சமல கொட்டை எல்லாம் நீத்தான் தொடக்கில் 960 துவக்கு அறுத்தான். இதுக்கெல்லாம் ஒரு உரை சொல்ல வேண்டியதே இல்லை. குருநாதர் பார்த்த உடனே திருக்கண் நோக்கத்தால நயன தீட்சி நடைபெறும். இந்த கண்ணுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அதனாலதான் 5 பேர் அறிவும் கண்களே உள்ள என்று பாடினான் சேக்கிழார் பெருமான். அதை பார்த்த உடனே நினைவு வேறாக்குவான் குருநாதன். அதன் பிறகு நமக்கு இருக்கின்ற பஞ்சமல கொட்டை எல்லாம் முழுவதையும் நீக்குவான். அதற்குத்தான் தீக்கை என்று பெயர். தீ கூட்டல் கை என்று அதை பிரிக்கணும். தீ கூட்டல் கை, அது என்னன்னு கேட்டா, தீ என்றா கெடுத்தல், கை என்றா கொடுத்தல், கெடுத்து கொடுப்பது. எதை கெடுப்பது, எதை கொடுப்பது? அறியாமையாகிய நிலையை கெடுத்து சிவானந்த பெருவாழ்வை கொடுப்பது. இதற்குத்தான் கெடுத்தலும் கொடுத்தலும். தீக்கை என்பது நல்ல தமிழ் சொல். அதனால எல்லாரும் தீக்கை பெற்றுத்தான் வழிபாடு செய்ய வேண்டும். அஞ்செழுத்து நமக்கு தெரிந்தாலும் கூட நாம சொன்னால் அதுக்கு பெயர் சொல்லு பேரு. உபதேச கிரமத்தில் ஞானாசிரியரிடத்திலே உபதேசம் பெற்றவர்கள் சொல்லுவதற்கு அதற்கு உபதேச மந்திரம், மந்திர சொல் என்று பெயர். அந்த முறையில் அவர் பார்த்த உடனே ஒரு உபதேசம் பண்ணினார். வேடம் நீர் வேடம் வெண்ணீரும் பூதையும் மெய்யென்றான் பொய்யென்றான் மாடமும் மனையும் வாழ்க்கையும் பொய்யென்றான். மாடம் மனை வாழ்க்கை பொய், வேடம் வெண்ணீரு பூசை மெய். அப்ப திருவேடம் வெண்ணீர் அணிவதும் இறைவனுடைய திருவடியை பூவும் நீரும் கொண்டு பூசிப்பதும் தான் மெய். இந்த மூணும் தான் மிக முக்கியம். இறைவனை நாம் தினந்தோறும் உடையவராக எழுந்தருளை செய்து பூவும் நீரும் கொண்டு தினந்தோறும் பூஜை செய்ய வேண்டும். இதை எங்கூர் தேவாரத்தில் சொல்லுகிறார். உலகத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, குரங்கு கையில் கிடைச்ச பூமாலைன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்கூர் தேவாரத்தில் எங்க சுந்தரமூர்த்தி சுவாமி அப்படி சொல்லல. அவிநாசி தேவாரத்தை பாடுகிறார். அவிநாசியில ஆண் குரங்கும் பெண் குரங்கும் ரெண்டு சேர்ந்து கொண்டன. பூமாலையை பிச்சு போடல, மரத்தில் இருக்கிற அழகான மலர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவிநாசி திருக்கோயிலுக்கு தென்புறமாக இருக்கின்ற குளக்கரையிலே சென்று நீரை எடுத்துக்கொண்டு காலையிலேயும் மாலையிலேயும் அவிநாசி அப்பரை நீரும் பூவும் கொண்டு வழிபட்டன என்று பதிவு செய்கிறார். மந்தி கடுவனுக்கு உண்பளம் நாடி சந்திகள் தோறும் சலம் சந்தி என்று சொன்னால் இரவும் பகலும் சந்திக்கின்றன, அதற்கு சந்தி வழிபாடு என்று பெயர். காலையில நேரம், மாலை நேரம், ரெண்டு சந்திக்கிற நேரம். மந்தி என்று சொன்னால் பெண் குரங்கு என்று பெயர். கடுவன் என்று சொன்னால் ஆண் குரங்கு பெயர். இந்த ரெண்டு குரங்கும் சேர்ந்து என்ன பண்ணுச்சா, காலையிலையும் மாலையிலையும் அவிநாசி பெருமானை பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்தன. அப்ப நீரும் பூவும் கொண்டு வழிபாடு செய்தல் முக்கியம். அதிலே அஞ்செழுத்து மிக முக்கியம். அஞ்செழுத்து இடையறாது நாம் ஓத வேண்டும். இந்த அஞ்செழுத்து தான் சைவத்திற்கு இந்த மூன்று பொருள் மிக முக்கியம். திருநீரு, அஞ்செழுத்து, உருத்ராட்டம் என்று பார்க்கிறோம். அந்த அஞ்செழுத்தை பற்றி சொல்ல வந்த சேக்கிலா பெருமான் முதல்ல தடுத்தாட்கொண்டார் புராணத்தில் அருமையா பதிவு செய்கிறார். மிகச்சிறந்த இடம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையார பார்க்கிறார். பார்த்த உடனே மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் வந்தது. அதன் பிறகு மாலை வந்துவிட்டது, இரவு நேரம், இனி பார்க்க முடியாது. அந்த இருட்ட சொல்ல வந்த சேக்கிலார் சொல்லுகிறார், அஞ்செழுத்தை உணராத அறிவிலாருடைய நெஞ்சம் எப்படி இருண்டு கிடக்குமோ அதுபோல வானம் இருண்டது என்று சொல்லுவார். அப்ப அஞ்செழுத்தை யார் சொல்லாம இருக்கிறார்களோ அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும்னு நாம தன் சுயசோதனை செய்ய வேண்டும் என்று சொன்னா, அமாவாசையினை 12 மணிக்கு வெளியில் வந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் நம்முடைய உள்ளம் இருக்கும். அஞ்செழுத்தை இடையறாது சொல்ல வேண்டும். அஞ்செழுத்தை நெஞ்செழுத்து என்று சொல்லுவார்கள். அந்த அஞ்செழுத்து சொல்லாவிட்டா இந்த வானம் இருண்டது போல அது இருண்டுவிடும் அவருடைய சிந்தனை என்று பார்க்கிறோம். இந்த அஞ்செழுத்தை ஓதித்தான் அவன் சமயத்திற்கு போன திருநாவுக்கரசு பெருமான் வந்தவுடனே அவர் திருநீர் கொடுக்கிற பொழுது அஞ்செழுத்தை ஓதி கொடுத்தா என்று பார்க்கிறோம். இந்த அஞ்செழுத்து இருக்கிறது, இது உலகத்தில் எல்லாராலும் பயப்படுகிற எவனை கூட பயப்பட வைக்கிற மந்திரம் இது என்று சொல்லுகிறார் அருணகிரிநாத பெருமான். அலங்காரத்தில் சொல்லுவார், பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உன்னை பாரறைய வெட்டி புறங்கண்டலாது விடே. உலகத்தார்கள் எல்லாரும் பார்க்கும்படியா எவனை வெட்டி போடுவேன்னு சொல்லுகிறார். இதற்கு மூலம் யமன் தூதரும் அஞ்சுவர். யமன் தூதரையும் அஞ்சு வைக்கின்ற பேராற்றல் எதற்குண்டு என்று கேட்டா அஞ்செழுத்து. அப்படி அந்த அஞ்செழுத்தை சொல்லுவதற்குத்தான் நியதிகள் அகங்குழைதல், அன்புறுவுதல், பூமாலை உரைந்தேற்றுதல். தேவாசிரிய காவலத்தில் அடியார்கள் என்ன பணி செய்து கொண்டிருந்தார்கள் இன்று காலையில பார்த்தோம் இல்லையா, மலரை அழகா பணி செய்தார்கள். அப்படிதான் அடியார்கள் திருக்கூட்டம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் எம்பினர் ஒரு பால். அந்த பாடலும் மிக தெளிவா பட்டியல் போட்டிருக்கிறார். ஆக இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ஆமாறு உள்ள நிலை. இதை செய்யாம இருந்தா வாழ்க்கையை சாமாறு உள்ள நிலை. இதை பிரித்து எழுதுகிறார் மணிவாசக பெருமான்.
வர முடியாதவங்க, ஆண்டரசு உளவாரத்திற்கு வர முடியாதவங்க, இவங்க போகுள் உடையவர்கள்.
முழுக்க அஞ்செழுத்து இருக்கிறது. அந்த அஞ்செழுத்தை தும்ப என்று சொன்னால் போதும். காலை என்னுடைய ஓதுவார் அழகா பாருங்க. அது சொல்றதுக்கு நமக்கு வாய் வரலன்னா அவர்கள் தான் தீவினை பெற்றவர்கள் என்று அதில் பதிவு செய்திருக்கிறார். எனவே ஓதிய எழுத்தாமஞ்சும் உருவிடி வரத்தாமஞ்சும் பிறவிப்பணியிலே இருந்து மீடுவதற்கு அஞ்செழுத்து மிக முக்கியம் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்த அடியார் பெருமக்கள் ஒருவரை ஒருவரை பார்த்துக் கொண்டா நாம் வணங்குகின்ற நிலையை மிக அருமையா பதிவு செய்திருக்கிறார். பெரிய புராணத்தில் எங்கேயும் ஒருத்தர் வாழ்த்தினார் ஒருத்தர் வணங்கினார் என்று பெரிய புராணம் முழுமையும் கிடையாது. நான் படித்த அளவில் ஆறுநாதனில் படித்த நிலையதான் இருந்தால் அவர் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்கிறேன். எங்கேயுமே கிடையாது. யார் யார் முதல்ல வணங்கினார் என்பதுதான் கிடையாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லைக்கு போகிறார். அங்க தொண்டர்கள்லாம் எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். அப்பொழுது ரெண்டு பேரும் வணங்கினார்கள். யார் வணங்கினார் தெரியல. வன்தொண்டர் முன்வணங்கி என்று சேர்க்கிறார் சொல்றார். அவர்களுக்கு முன்னால் இவர் வணங்கினாரா இவருக்கு முன்னால் அவர் வணங்கினார். அதுக்கப்புறம் சிதம்பரத்தில் பல்வேறு நிலைகளில் பாடுகிறார். அப்புறம் சுவாமி கூப்பிடுறார். ஆரூர் நம்பால் வருக என்று ஒரு அழைப்பு விடுகிறது. நம்ம ஆறு ஊருக்கு கூப்பிடுறதில்லை, அவர் மட்டும் ஆரூர் கூப்பிட்டாங்க. சுவாமி அங்க வருகிறார். அங்க இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் சுந்தரருடைய பெருமை நமக்கு நல்லா தெரியும், அவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் ரொம்ப அடக்கத்தோட கேட்கிறார். அத்தங்கிருப்பது ஆரூர் அவர் நம்மையும் ஆழ்வரோ கேளி என்றார். அடியார்கள் ஒருவரைக்கு ஒருவர் பார்க்கிற பொழுது நான் எப்படி வணங்க வேண்டும் என்பதை பெரியவரான முழுக்க செய்தி சொல்லியிருந்தாலும் கைலைமலை சருக்கத்திலே ஒரு இடத்திலே அழகா பதிவு செய்கின்ற இடம் எது என்று கேட்டா, நிரம்ப படித்தவர்கள் எப்பொழுதும் தலைதாண்டி இருப்பார்கள். அது எதுபோல என்று சொன்னால், அவர் நாட்டுச் சிறப்பிலே சொல்லுகிற பொழுது வயலிலே நல்ல முற்றி இருக்கிற நெல்மணிகள் இருக்கிறது. அது பழுத்த நிலையிலே அது முற்றி இருக்கிற காரணத்தினாலே அதனுடைய கனத்தை தாங்க முடியாமல் விளைந்திருக்கிறது. பல பேர் பல சிந்தனையா பார்த்திருப்பார்கள். வியாபாரி பார்த்திருந்தா நிறைய நமக்கு அதிக மகசூல் கிடைக்கும் என்பான். அதை பயிர் செய்கின்ற விவசாயி பார்த்திருந்தா இதனால் நல்ல லாபம் கிடைக்கும் பார்த்திருப்பான். சேக்கிழாருடைய திருக்கண்ணு மட்டும் ரொம்ப நுட்பமா பார்க்கிறது. நம் திருவாரூரிலேயும் தில்லையிலேயும் அடியார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் எப்படி தன்னை தலைவணங்கிக் கொள்ளுவார்களோ. தலைவணங்கிக் கொள்றதுன்னா தலை மட்டும் வணங்கினா பத்தாதுங்க, உள்ளமும் கொஞ்சம் அப்படி இருக்கணும். உள்ளத்தால் பொய்யாது ஒளியின் உலகத்தால் உள்ளத்தில் எல்லாம் உடன் என்று சொல்லுவார் தெய்வம். அடியார்கள் பார்த்த உடனே கொஞ்சம் கூட கவடு வரக்கூடாது இல்லையா. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும், நெஞ்சில் வஞ்சம் கெட என்றார் மணிவாசகர். ஆக உள்ளத்துக்குள்ள எது இருக்கக்கூடாது. எவரேனும் தாமாக விளாட திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால், திருநீர் பூசினாலே பூதும் நீருவோர் உள்ளும் புனிதர்களாக இருப்பார்கள். அல்லது நாம் மாற முயற்சி செய்ய வேண்டும். இந்த ரெண்டு அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அது மாதிரி அந்த நெல் வளர்ந்து இருக்கிறது. அதை பார்த்த உடனே பாடுகிறார். பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆழாம் அன்பர். இந்த ஆள்னா வெண்ணை நல்லூர் ஆயா உனக்கு ஆளா என்று அவர் பாடியது. அதன் பிறகு ஆறுமுறன் ஆறுமுறில் அம்மானுக்கு ஆளா இல்லை ஆளே என்று தேற்ற காரணம் முடிச்சார். திருமந்திரத்தில் எல்லா பாட்டும் ஏகாரத்தில் தான் முடியும். அவனை தவிர வேற எது பற்றுக்கோடு இல்லை என்பது பொருள். 3000 பாட்டு ஏகாரத்தில் தான் முடியும். எந்த பாட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, இவர் முடிக்க போயிட்டார், மீண்டும் போய் இறைவரை அழைத்து வந்தார். படையில் போடப்பட்டது, உணவுங்கிற நேரம். அப்ப கேட்டார், நான் தனியா சாப்பிட மாட்டேன், யாராவது ஒரு அடியா இருந்தா தான் கூட சாப்பிடுவேன். இன்னைக்கு அடியாருக்கு திருவோதுமுடைக்கு இப்படி ஒரு தடையாயிற்று. இதுவரை தேடி தேடி எங்கேயும் காணாம இப்பதான் அடியார குடிச்சிட்டு வந்தேன். அதுவும் அவர் கேட்ட மாதிரி நான் கனிபடுத்தி வைத்திருக்கிறேன். அதன் பிறகு அவர் இன்னொரு அடியார் வேணுங்கிறாரே என்று சொல்லி அவர் நினைத்தாரா, வெளியே போய் அடியாரை தேடினார். இப்ப நாம் அங்க பார்க்க வேண்டியது, அடியாருக்கு உணவளிக்க வேண்டும் என்கின்ற உரைப்பு சிறு தொண்ட நாயனாரை போல வேற யாரையும் பார்க்க முடியாது இல்லையா. வாணார் மகவு அறிந்து ஊட்ட வல்லே நல்லே என்று பட்டினத்தடிகள் அவருடைய சிறப்பு சொல்லியிருக்கிறார். அப்ப அவரே அடியார் தானே, அவரவர் அவர் அடியார் யாரும் கிடையாது. ஆனா அவருக்கு என்ன என்னும் இல்லை, நாம் இன்னும் அடியாராகவில்லை என்கின்ற எண்ணம் இருந்ததால் தான் அவர் வெளியே போய் அடியார் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தார். எங்கே அடியார் காணோம். அதன் பிறகு இலையில கூந்திருக்கிற வந்திருக்கிற இறையின் இடத்துல சொல்லுகிறார், சுவாமி எங்க தேடியோ அடியார காண. அப்புறம் இவரே சொல்லுகிறார், சகத்தில் இடுவோ தமை கண்டே நானும் மீறிடுவே. சுவாமி எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் திருநீர் பூசுறாங்கன்னு நானும் திருநீர் பூசிக்கிறேன். நானும் அடியார் தானான்னு கேட்டான். சகத்தில் நீர் இடுவா தமை கண்டே நானும் நீரிடுவேன். இந்த வரியை நாம் எண்ணி பார்த்தால் திருநீர் பூசுகிற நாம் உள்ளத்தை எவ்வளவு தெளிவு செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படை இங்க சேக்கிழார் பெருமான் பதிவு செய்திருக்கிறார். உடனே சாமி சொன்னார், உம்மை போல் நீரிட்டாருளரோ அவர் வீர் போல யார் யார் கண்டீர். உடனே பரிமாறியாச்சு, பரிமாறணும்னா எப்படியா சாமி சாப்பிடணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இவரும் சாப்பிட மாட்டேங்கிறாருன்னு வேகமா சாப்பிட போறார். அப்படி சாப்பிட போகிற பொழுது அவர் கையை பிடித்து எடுத்தார், சாப்பிடவும் விட மாட்டேங்கிறாரே என்று சொல்லி. ஆறு வாரத்துக்கு ஒரு பேர் சாப்பிடுறேன், எனக்கே இன்னும் பசிக்கல, உனக்கு என்ன அவசரம்னு கேட்டார். அதன் பிறகு அவர் கேட்டார், எல்லாம் சமைச்சாச்சான்னு கேட்டார். சாமி தலைக்கறி அமுதுக்கு ஆகாது என்று கருதி மற்றவையெல்லாம் அடைந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி சுவாமி சொன்னார், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை விட்டுட்டீங்களே. ஆமா, அங்கிருந்த வேலைக்காரி பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, வேலைக்காரி நல்லா அமையணும். சங்க இலக்கியங்கள்ல ஒரு நல்ல பாட்டு சொல்லுவார்கள், நிறை திரையில ஆகுதல் யாங்காகியர் என ஆயின் மாண்டையின் மனைவியோடு மக்களும் நிரம்பினர் யான் கண்டனையர் அல்லவே செய்யா. இந்த இடம் மட்டும் நீங்க ஆமாச்சு, யான் கண்டனையர் என்னுடைய இல்லத்திலே இருக்கின்ற வேலைக்காரர்கள் என்னுடைய சிந்தனைக்கு அல்லாத மாறுபாடா ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள். வேலைக்காரரே எதையும் செய்ய மாட்டாங்கன்னா மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணிப்பாருங்கள். அதனால வாழ்ந்து காட்டினார் சுவாமி. அதை சேக்கிழா சொல்லுகிறார், சத்தியாய் சிவமாகி ஆதியாய் நடுவுமாய் அளவிலா அளவுமாய் சோதியாய் உணர்வுமாய் தோன்றிய பொருளுமாய் பேதியாய் ஏகமாய் பெண்ணுமாய் ஆணுமாய். அதான் சத்தியாய் சிவமாய். அம்மாவுக்கு ஒரு பேர் என்னன்னு கேட்டா, வாக்கே நோக்கிய மங்கை என்று அம்மாவுக்கு பேர். வேற வேலையே கிடையாது, ஐயாவுடைய வாயவே பார்த்துட்டு இருப்பாங்களா. நான் காலையில பார்த்த உடனே தாயார் இல்லையோன்னு நினைச்சேன். என்ன, நானும் மணிவாசர் அரண்மனை பண்றோம், இது மணிவாசர் அரண்மனை. அதை பார்த்த உடனே மணிவாசராகவே எனக்கு காட்சி கிடைத்தது. ஐயா விடத்துல கேட்டேன், ஐயா தாயை காணும் மணிவாசர் பெருமாள், அவருதான் தாய் அப்படின்னு. அப்படி யாராவது சுட்டி காட்டினா தான் யாரையும் விளங்கும். அப்பாவை பார்த்துட்டே இருப்பாங்களா. எப்பொழுதுமே சிவலிங்கம் வைக்கிற பொழுது உமையம்மை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சிவலிங்கத்திலேயே உமையம்மை இருக்கிறது. நடராஜர்னு வந்துட்டா பக்கத்துல சிவகாமி தாய் வச்சே ஆகணும். ஏன்னு கேட்டா, நடராஜருடைய திருக்கூத்த நாம பார்க்க முடியாது, அம்மை பார்த்து அதற்கப்புறம் தான் நாம பார்க்க முடியும். அம்மா பார்க்கறதுக்காகத்தான் அம்பலத்தின் கண் அனவரதும் சாமி ஆடிக்கொண்டிருக்கிறார். இல்லையா? அன்னவரே எம் கணவர் ஆவார். கணவர் உகந்து சொன்னவரிலே தொழும்பாய்ப்படி செய்வோம் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுகிற நிலையைத்தான் நாம் திருமணத்திலே அவர்கள் நினைவு கூற வேண்டும். அதனால் வாக்கிய நோக்கிய மங்கை மனாளன் பார்த்தோம். எனவே மனைவியும் மக்களும் அல்லவே செய்ய மாட்டார்கள். அந்த வேலைக்காரி பெண் சொன்னார், சுவாமி அது தாங்கள் கேட்பீர்கள் சமைச்சு வச்சிருக்கேன். இப்ப நம்முடைய அறிவுக்கு இறைவனுடைய சிந்தனைக்கு ஒரு வேறுபாடு அங்க பார்க்கிறோம். நாம என்ன நினைப்போம், சாமி வந்ததே பெருசு, வந்ததுக்கு அப்புறமா அவர் தான் உணவு கேட்காம குழந்தையினுடைய கறி கேட்டா, அதுக்கு தக்கவாறு அவர் சொன்னபடி எல்லாம் படைச்சாச்சு, இந்த தலைக்கறியும் போய் கேட்காட்டி என்ன அப்படின்னு நம்முடைய சிந்தனை சொல்லுவோம், பல்வேறா நினைப்போம். ஆனா சாமி என்ன நினைச்சிருக்காருன்னு கேட்டா, உணவு படைத்திருக்கிறது, வீட்டுக்காரை அழைத்து அவர்களுக்கு திருநீர் கொடுக்க வேண்டும், எனவே இப்பொழுது அவருடைய தந்தையார் சீராளா என்று தாயும் தந்தையும் கூவி அழைக்கப் போகிறார்கள். அப்படி அழைக்கிற பொழுது இந்த தலைக்கறி உணவிலே பரிமாறாமல் இருந்தால் தலையில்லாத முண்டம் வந்துவிடுமே என்று கருதி இறைவன் தலைக்கறி கேட்டார். இப்ப இந்த தலைக்கறி சாப்பிடுறதுக்காக இல்ல, சேர்ந்தனார் கூட சாப்பிட்டார் களி. அவிழ்ந்த அவிழை அவிழ்ந்தவனத்தார் அவிழ்தடையர்க்கு அழிக்க இன்னமுதம் ஆயிற்றே மையன் பின் சேர்ந்தனார் செயல் என்று திருக்கழிச்சப்படியார் ஆசிரியர் இறந்து போட்டினார். அதுக்கப்புறம் நம்பியாண்டார் நம்பி திருமுறை வாங்கிற போது விநாயக பெருமான் சாப்பிட்டார், வேற எங்கேயும் சாப்பிடல. இடையான்முடி மாறனாயனார் வீட்டில் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறது. அம்மா போய் ஐயா கூட சொன்னாங்க, சுவாமி எல்லாம் தயாராயிடுச்சு வந்து நீங்க சாப்பிடுவோம். அடியானே உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோய் ஈண்டு அமுது செய்தருள்க. அங்க சாப்பிட்டாரா? சாப்பிடல. சாலை இனியது நாய நீரே அமுது செய்தருளும் இல்ல. அடியானே அறிவிலாமை கண்டு என் அடிமை வேண்டி இப்படி மீசை கவரில் வந்து அமுது செய்வரனே போற்றி. அது நினைத்தவ அமுது செய், அங்கேயும் சத்தம் தான் கேட்டுது, இங்கேயும் சாப்பிடல. சாப்பிடுறதுக்காக அவர் பார்த்தார் இல்ல, இப்ப என்ன படைத்திருக்கிறோமோ அதுதான் நமக்கு மீளம் வந்து சேரும். எனவே அன்பர் பெருமக்களே, அடியார்களாக இருக்கின்ற நாம் திருநீர் ஊசி இருக்கின்றோம், ருத்ராட்சம் அடைந்திருக்கின்றோம், அஞ்செழுத்து சொல்லுகிறோம், ஆனால் இன்னும் அடியார் ஆகவில்லையே என்கின்ற பண்பு மேலோங்கி இருக்க வேண்டும். திருநாளை போவார் நாயனாரே யார் உள்ள வர வேண்டாம்னு சொல்லல, அவருக்கே ஒரு அச்சம். அந்த தில்லையினுடைய எல்லை இப்படி கை வச்சே சுத்திட்டு வந்தார். அவருக்கே மனது கொண்டிருக்கிற எண்ணம், நாம் அடியார் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் இடையராது நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பார்ப்போம். அடுத்து நாட்டினுடைய நிலைகளை சொல்லுகிற பொழுது ஒரு அருமையான செய்தியை பதிவு செய்கிறார். இந்த பெரிய புராணத்திற்கு உரை எழுதிய கவிமுனி அவர்களும் கூட அதற்கு மிக அருமையா உரை பண்ணுவார். என்னன்னு கேட்டா, இன்றைய காலங்களிலே மக்களுக்கு துன்பம் வருகிறது, அதுல முக்கியமா செய்ய வேண்டிய வழிபாடு இறை வழிபாடு செய்வதோட நம்முடைய பிதர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை செய்ய வேண்டும். தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய வழிபாட்டை ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அதனாலதான் தந்தை தாய் பேண் என்று அவை பாட்டி சொன்னான். அப்பா அம்மாவுடைய வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. விநாயக பெருமானுக்கு 5 கை இருக்கிறது, அதில் ஒரு கை தாய் தந்தையரை பூஜை செய்வதற்கென்றே ஒரு கை. நம்முடைய பண்பாடு அப்பா அம்மாவை நாமே கூட வச்சிருக்கிறோம், அவங்கள கொட்டி முதியோர் இல்லத்தில் வச்ச ஒரு 300 பிறவியாவது நிச்சயமாக கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அது தெய்வ புலவர் வள்ளுவர் சொல்லுகிறார், தென்புலத்தார் என்று சொல்லுகிறார். அந்த பெரியோர்களுக்கு செய்கின்ற வழிபாடு என்று பார்க்கிறோம். அதற்கு முன்னால சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் 5 வகையான அறங்களை செய்வதோடு 6 வைத்துக் கொள்ள வேண்டும். அதிலே ஒன்று, நீ பொருள் ஈட்டியுடனே அரசருக்கு செய்ய வேண்டிய உரிய கடன்களை முதலாக கொடுக்க வேண்டும். இது அருமையான நியதி. இன்று யாரும் அவரை செய்கின்ற நிலைகளை நாம் பார்க்கவில்லை. ஆக அருமையா பதிவு செய்கிறார், அரசுகள் கடன்கள் ஆட்சி மிகுதி கொண்டு அறங்கள் பேணி. அரசு கொள்ளுகின்ற கடனை முதல்ல கொடுக்கணும். அரசு கொள்கடன் என்று எழுதியது காரணம் என்று சொன்னா, இவர்கள் கொடா காலத்து கொள்வதற்குரிய கடன் மிரட்டி வேணாலும் வாங்கலாமா, அரசுக்கு கொடுக்க வேண்டியதை கொடா காலத்து கொள்வதற்கு உரிய காரணத்தால் அரசு கொள்கடன் என்று சேர்க்கிறார் பாடினார். அப்ப அரசு கொள் கடன்களை கொண்டு மிகுதி கொண்டு அறங்கள் பேண வேண்டும். மிகுதி கொண்டு அறங்கள்ல தென்புலத்தாருக்கு வச்சிடணும், அப்புறம் தெய்வம், அப்புறம் விருந்து ஒக்கல், அப்புறம் தான் தான். 600 ரூபாய் கிடைச்சா 500 ரூபாய் வெளியே கொடுக்கணும், 100 ரூபாய் தனக்கு எடுத்து வைத்துக் கொள்ளணும். இப்ப ஒரு கேள்வி வரும், பழைய காலங்கள்ல 500 ரூபாய் வெளியே கொடுத்து 100 ரூபாய் தனக்கு எடுத்து வைத்துக் கொண்டார்கள். அப்படி வாழ்ந்த போது அவர்கள் பெரிய மாட மாளிகை எல்லாம் கட்டிக்கொண்டு வாழ்ந்தார்கள். இப்ப 500 ரூபாயை தனக்கு எடுத்து வைத்துக் கொண்டு 100 ரூபாய் தான் வெளியே கொடுக்கிறோம், அதிலேயே ஏகப்பட்ட விளம்பரம் கொடுக்கிறோம். அப்பா பேரு, அம்மா பேரு, தந்தை பேரு, புள்ள பேரு, அவ்வளவு எழுதி கடைசியில கொடுக்கறது அந்த பேப்பர் கூட பத்தாது. 100 ரூபாய் 1 ரூபாய் ஒரு டியூப் லைட்டிங்காக டொனேட் பண்ணோம்னா அந்த வெளிச்சம் தெரியாத அளவுக்கு பேர் எல்லாரும் எழுதி வச்சிடும். இது மாதிரி ஒரு நிலை. அதுக்கு என்ன காரணம் கேட்டா, வாரியார் சாமிகள் சொல்லுவார், எவ்வளவு பொருளை வெளியே கொடுக்கிறோமோ அது புண்ணியமா நமக்கு வந்து சேரும், எவ்வளவு நாம எடுத்து வைக்கிறோமோ அது வெளியில போய் சேரும். பழைய காலத்தில் செல்வமா வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன என்று கேட்டா, 500 ரூபாயை வெளியே கொடுத்தார்கள், 100 ரூபாய் எடுத்து வைத்தார்கள், 500 வெளியே கொடுத்தது வீட்டுக்கு வந்து சேர்ந்தது, வீட்டுக்கு வச்ச 100 வெளியே போச்சு. எனவே மாட மாடிகள் கூட கோபுரமாக வாழ்ந்தார்கள். இப்பொழுது 500 தனக்கு எடுத்து வைக்கிறார்கள், 100 வெளியே கொடுக்கிறார்கள், 100 புண்ணியம் வீட்டுக்கு வருது, 500 வெளியே போய் விடுகிறது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்திரதில்லை. அநேகமா அது மாதிரி இப்ப கணேசன் தான் நினைக்க வேண்டியதா இருக்கும். சம்பாதிக்கிற காசெல்லாம் டாட்காம்லயே போட்டு சிவபுண்ணியத்தை செடுகிறார். அதுக்கு சாயா அன்பு என்று பெயர். ரெண்டு புண்ணியம் இருக்கிறது, ஒன்று பதிபுண்ணியம், இன்னொன்று பசுபுண்ணியம். பசுபுண்ணியம் என்பது உலகையில் இருக்கின்ற பள்ளிகளுக்கு செய்தல், குளங்களை வெட்டுதல், இதெல்லாம் அது கூட திருநீர் அணிந்து அஞ்சலத்தை ஓதி கொடுத்தால்தான் அது பதிபுண்ணியமா மாறும், இல்லாட்டி பசுபுண்ணியம் என்று பெயர். இப்ப பதிபுண்ணியம் எது என்பது கேட்டா, பசுபுண்ணியத்துக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, சிவனடியார்களுக்கு செய்வதும் ஆலயப்பணி செய்வதும் தேவார திருமுறைகளுக்கு பதியும் பதிப்பதற்கு செய்வதற்கும் தான் பதிபுண்ணியம் என்று பெயர். இந்த பதிபுண்ணியத்தை இறைவன் அனுபவத்துக்கு கொடுக்கிற பொழுது பதிபுண்ணியமாகவே கொடுப்பார் அப்படின்னு கேட்டா, இது பிக்ஸட் டெபாசிட் மாதிரி பதிபுண்ணியம், பசுபுண்ணியம் கரண்ட் அக்கவுண்ட் மாதிரி எடுத்தா தீர்ந்து போயிடும். பசுபுண்ணியம் பதிபுண்ணியம் எடுக்க போட்டா 5000 போட்டா அது 10000 ஆயிரும், 10000 போட்டா அது 100000 ஆகும், 100000 போட்டா 1000000 ஆகும், 1000000 கோடி ஆகும். இதைத்தான் பதிபுண்ணியம் பசுபுண்ணியம் என்று சொல்லுவார்கள். இதை மணிவாசக பெருமான் சாயா அன்பு என்று சொல்லுவார். சாயா அன்பின் நாள்தோறும் தழைப்பவர், அந்த நாள்தோறும் உயிர்கள் பதிபுண்ணியம் பண்ண வேண்டும் என்று உயிர்களை இறைவன் தயார் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பதிபுண்ணியம் தான் அரசுகள் கடன்கள் ஆற்றி மிகுதி கொண்டு அறங்கள் பேணுதல். இதை மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் பார்த்தீங்கன்னா, தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து உவந்தார் என்று சொல்லுவார். அங்க கொடுத்து உவந்தல் என்று சொன்னா, யாராவது செல்வம் கொடுத்தா மனமகிழ்ச்சி அடைய முடியுமா என்று பார்த்தால், அன்பர்களே, கொடுப்பதால யாரும் உவக்க முடியாது, அது அடியார்கள் மட்டும்தான் கொடுப்பதால உவக்க முடியும். என்ன கொடுப்பதால உவப்பது? நாம் அடியார்களுக்கு கொடுக்கிற பொழுது நாம் கொடுக்கிறோம் என்று உணர்வில்லாமல் அடியார் நம் வீட்டிலே வந்து உணவு உண்பதால் நம்முடைய இது மாதிரி பெரிய புராணத்துல ஏராளமான செய்திகளை மிகச்சிறப்பாக சொல்லி இருக்கிறது. அங்கங்க பார்க்கிற பொழுது அதனுடைய பாடங்களை நாம் அனுபவித்துக் கொண்டு வர வேண்டும். எனக்கு தெரிந்த அளவிலே தமிழகத்திலே அவரவர்கள் கேட்ட பாடங்களை நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற ஒரு அமைப்பு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் பெங்களூரிலே மிகச்சிறந்த நிலையிலே தமிழகத்தில் பாடம் சொல்றங்கிறது நிலத்துல கோயில் கட்டுற மாதிரி, பெங்களூர்ல பாடம் சொல்றங்கிறது ஏழு மலை கடந்து அதுக்கு மேல கோயில் கட்டுற மாதிரி. அது எவ்வளவு கஷ்டம் எண்ணி பாருங்க. சிங்கத்தினுடைய குறைக்கிழமோ சிங்க வேலை ஆகிறது போல இங்க வந்து நம்முடைய அன்பர்கள் இப்படி கூடியிருந்து கூடி கூடி உன் அடியார் குடிப்பார் சிரிப்பார் கடிப்பாராய் எங்க நிலைமை வாடி வாடி வணிகத்தேன் மற்ற மரம்போர் நிற்பேரோ என்று இயங்குகின்ற நிலையாக இந்த ஆண்டு அரசு உளவார திருக்கூட்டம் முருகன் புகழ்வாடுகின்ற முருகன் புகழ்வாடும் சபையும் மிகச்சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. நிறைய இடங்களுக்கு நான் அங்கங்க சில சொற்பொழிவு செய்ய போவேன். அங்க போவதால மக்களுக்கு செய்தியை சொல்லி அவர்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் இந்த மேடையிலே நான் ஏறுவதால் எனக்கு பெருமை எனக்கு மகிழ்ச்சி என்றுதான் நான் கருதுகின்றேன். அம்பலை பொல்லந்தெருவில் ஊசியிட்டது போல இந்த சபையிலே நான் பெரிய புராணம் பேசுவது என்பது அந்த கொல்லந்தெருவில் ஊசியிட்டதைப் போல. இன்னொன்று, மயில் நல்லா ஆடும் வான்கோடி ஆடனா எப்படி இருக்கு என்று ஒரு பாட்டு சொல்வார்கள். காண மயில் ஆட கண்டிருந்த வான்கோடி தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினார் போல் கல்லாதான் கற்றகவி. ஆசிரியர் ஆர்வம் இருக்கிற பொழுது நான் பெரியவரான சொல்வது என்பது கொஞ்சம் சிரமம்தான். இருந்தாலும் அவருடைய மாணவராக நான் வளர வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இருக்கிறது. எனவே அந்த நிலையிலே தான் இந்த மேடையிலே பேசுவது ஒத்துக்கொண்டேன். நானும் சரியாக பேச மாட்டேன் என்று ஆசிரியருக்கு தெரியும். அதனால சிறப்பு சொற்பொழிவு என்று அமைத்து விட்டார்கள். எங்காவது நிப்புள் மேய்ச்சி அவர் பேச பேசி என்னை உயர்த்த வேண்டும் என்று அவர் கருதிய நல்ல சிந்தனை உங்களிடத்திலே பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அமைந்தது என்று சொல்லி அஞ்செடுத்து ஓத வேண்டும், வெந்நீரை இடைவராக பூச வேண்டும், சிவபூஜை செய்ய வேண்டும். இந்த நல்ல சிந்தனையை பெரிய புராணம் படிப்பதாலும் கேட்பதாலும் ஓதுவதாலும் படிப்பவர்களோடு பழகி கொண்டிருப்பதாலும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த பெருமக்களுக்கு நன்றி சொல்லி இந்த சபை ஆண்டாரசு உளவார திருக்கூட்டம் வளர் திருத்தொண்டு போல மென்மேலும் வளர வேண்டும் என்று எங்கள் வழிபடுகளை